Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Arjuna Gaur Bhakta Vrinda. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Bhagavad Gita, chapter 9, verse 25. Yadi Deva Vrata Deva.
Yadi Deva Vrata Deva.
Yadranyangi Pitravata.
Yadranyangi Pitravata.
Yani Bute Cha,
Yani Bute Cha,
Yani Maria Jerokima,
Yani Deva Pradeva,
Yani Deva Pradeva,
Yani Bute
Cha, Yani Bute Cha,
Yani
Maria Jerokima,
Translation, those who worship the demigods will take birth among the demigods. Those who worship ancestors go to the ancestors. Those who worship ghosts and spirits will take birth among such beings. And those who worship me will live with me. No part of one has any desire to go to the moon, the sun, or any of the planet, when desired destination but following the specific Vedic principles recommended for that purpose, such as the process technically known as darshan purnamasi. These are vividly described in the Buddha. Activity set portion of the Vedas which recommends a specific worship of demigods situated on different heavenly planets. Similarly, one can attain the feet of planets by performing a specific yajna. Similarly, one can go to many ghostly planets and become a yaksha, raksha, or pisacha. Pisacha worshiping of black arts or black magic. There are many practices of black art, and they think that in spiritualism such activity is completely materialistic. Similarly, a pure devotee who worships the Supreme Personality of Godhead only achieves the planets of Vaikuntha and Krishna Loka without a doubt. It is very easy to understand through this important verse that if by simply worshipping the demigods one can achieve the heavenly planets, or by worshipping the Pitas achieve the Pita planets, or by practicing the black arts achieve the ghostly planets, why can the pure devotee not achieve the planet of Krishna or of Vishnu? Unfortunately, many people have no information of these sublime planets, where Krishna and Vishnu live, and because they do not know, then they fall down. Even the impersonalists fall down from the Mahajyoti. The Krishna consciousness movement is therefore distributing sublime information to the entire human society to the effect that by simply chanting the Hare Krishna mantra, one can become perfect in this life and go back home back to God. Translation: those who worship the demigods will take birth among the demigods. Those who worship the ancestors go to the ancestors. Those who worship the ghosts and spirits will take birth among such beings. Those who worship me will live with me. So, in chapter 9, Krishna's explained about worship. So he's described how some people worship devatas, and the result is temporary. And he's also described how some people worship Krishna and they attain an eternal result. And then this verse, he says that what you worship, you attain. So if you worship devatas, you go to those devatas.
In this sloka, naam edhai vanangindromo adhai naam adaiya mudiyum endru solgirar. Adhu devargalai vanangumbodhu devargalai adaigirom, kuttugalai vanangumbodhu naam kuttugalai adaigiram. Avvaru naam edhai vanangindromo adhai adaigirom.
If you worship the pitras, you go to the pitras.
Kuttugalai vanangindral kuttugalai adaigirom.
If you worship bhutas, you go to bhutas.
Bhutangalai vanangindral bhutangalai sendradaigirom.
If you worship Krishna, you go to Krishna. So this is a simple rule. So what is the difference? People will say, well, we can worship any of these because they're all mentioned in the scriptures. However, already Krishna has indicated that worship of the devatas gives temporary material results only. So worship of the devatas or the pitras or the bhutas, all that gives temporary results. However, if one worships the Supreme Lord, one gets an eternal result. So there is a difference between worshipping devatas and worshipping the Supreme Lord. And so we get a material result by all other forms of worship, and we get a spiritual result by worshipping Vishnu or Krishna. So what is the worship? The worship may look very similar. In other words, we could worship a devata by offering incense and lambs and bananas.
நான் வேறு வழியா வேறு விதத்தில் கூறுவதானால் தேவர்களையும் நாம் விளக்கு பழம் அகர்பத்தி இவைகளை கொண்டு வணங்கலாம்.
We can also worship Krishna with the incense and lamps and bananas.
அதே போன்று கிருஷ்ணரையும் அகர்பத்தி விளக்கு பழங்களை இவைகளை கொண்டு வழிபடலாம்.
So it looks like it is the same worship.
இது இரண்டும் ஒரே மாதிரியாக காட்சியளிக்கலாம்.
But actually the worship that looks the same is actually different.
இந்த வழிபாட்டு முறை ஒன்றிற்கொன்றே காணப்பட்டாலும் மாறுபட்டதாகும்.
So if we worship the devata with the bananas and the incense, we get a material result.
இந்த அகர்பத்தி பழங்கள் இவற்றை கொண்டு தேவதைகளை வணங்கினால் நமக்கு தற்காலிகமான லௌகீக பழங்கள் மட்டுமே கிடைக்கின்றன.
And we worship Krishna with the banana and the incense, we get a spiritual result.
ஆனால் கிருஷ்ணரை இதே அகர்பத்தி பழங்களை கொண்டு வணங்கினால் நமக்கு ஆன்மீக பழங்கள் கிடைக்கின்றன.
Therefore the process or the method looks the same, but actually it is completely different because we get different results.
எனவே இந்த வழிமுறை ஒன்றிற்கொன்றே காட்சியளித்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் வேறுபட்டவையா.
So there's also another difference in the worship.
பலன்கள் வேறுபட்டு விளங்குகின்றன.
So the procedures look the same, but the motive is different.
வழிமுறைகள் ஒன்றாகவே தோன்றினாலும் நாம் அதை எதற்காக செய்கிறோம் என்ற காரணம் வேறுபடுகிறது.
In worshiping the devata, we will desire some material benefit.
சாதாரணமாக தேவதைகளை வணங்கும் பொழுது லௌகிக தற்காலிகமான பலன்களை எதிர்பார்க்கின்றோம்.
In worshiping Krishna, we do not desire any material benefit.
கிருஷ்ணரை வணங்கும் பொழுது நாம் எந்த விதமான ஒரு லௌகிக பலன்களையும் எதிர்பார்ப்பதில்லை.
So this is very different.
இவை இரண்டும் வேறுபட்டவையாகும்.
So if we don't desire material benefits by worshiping Krishna, why would we worship him?
லௌகிக பலன்களை எதிர்பார்க்காமல் கிருஷ்ணரை வணங்க வேண்டுமானால் நாம் ஏன் கிருஷ்ணரை வணங்க வேண்டும்?
So then of course we can say we want spiritual benefits. So what are spiritual benefits? Getting a spiritual body, going to the spiritual world, etc. So that is superior to desiring material benefits like Svargaloka or money or whatever.
இத்தகைய ஆன்மீக குறிக்கோளானது சாதாரண லௌகிக குறிக்கோள் பணம்
However, the best devotees also don't even want those things. They don't want the spiritual plan or the spiritual body.
ஆனால் உத்தமமான பக்தர்கள் ஆன்மீக உலகத்துக்கு செல்வதையோ அல்லது ஆன்மீக சரீரத்தை பெறுவதையோ கூட விரும்புவதில்லை.
They only desire to please the Lord.
அவர்களுடைய குறிக்கோள் எல்லாம் பகவானை திருப்திப்படுத்துவதை மட்டுமே ஆகும்.
So that is called pure bhakti.
இதையே நாம் தூய பக்தி என்று கூறுகிறோம்.
So they offer the incense or the fruit with the desire simply to please the Lord.
அவர்கள் அகர்பத்தி பழம் போன்றவற்றின் மூலமாக பகவானை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே வழிபடுகின்றனர்.
So just as those who worship devatas attain the devatas and get benefits from the devatas, so those who worship Krishna purely, they will attain Krishna also.
தேவதைகளை வணங்குபவர்கள் தேவதைகளை அடைந்து அதன் மூலமாக தற்காலிகமான லௌகிக பலன்களை பெறுவதை போன்று கிருஷ்ணரை வணங்குபவர்களும் கிருஷ்ணரை சென்றடைந்து நித்தியமான பலன்களை பெறுவது.
So the attainment of Krishna is purely spiritual and eternal. It's not a temporary situation.
எனவே இது ஒரு நித்தியமான ஆன்மீகமான ஒரு நிலையை
ஏற்படுத்திக்கொள்ளும். If one attains the devatas, what does one get? One enjoys materially.
தேவதைகளை சென்றடையும் பொழுது ஒருவர் லௌகிக இன்பங்களை தற்காலிகமாக அனுபவிக்க இயலும்.
If we attain the spiritual world of spiritual body with Krishna, what do we enjoy?
நாம் கிருஷ்ணரை ஆன்மீக சரீரத்துடன் ஆன்மீக
No, we do not enjoy in the same way because we've already given up this desire for enjoyment.
நமக்கு இந்த லௌகிக இன்பங்கள் மூலமாக இன்பம் காண்பது நிறைவேறுவதில்லை. ஏனெனில் நாம் இத்தகைய இன்பங்களை ஏற்கனவே
So the devotee attains the Lord and serves the Lord, but he also gets complete happiness.
ஆகவே பக்தனானவன் பகவானுக்கு துணை செய்வதிலேயே நாட்டம் காப்பிடுகின்றான், அதே சமயத்தில் அவனுக்கும் இன்பம் என்பது கிடைக்கின்றது.
So this happiness or enjoyment is the result of serving the Lord without any desires.
எனவே இந்த இன்பம் ஆனது அவனுக்கு கிடைக்க ஏன் கிடைக்கிறது என்றால் பகவானுக்கு எந்த விதமான ஒரு சுயநலம் இன்றி சேவை செய்வதுதான்.
So that is not the desire of the devotee to simply get that happiness, but that is the natural result of his serving the Lord.
ஆனாலுமே பக்தர்கள் இந்த இன்பத்தை பெறுவதற்காக சேவை செய்வதில்லை, இது இயற்கையாக ஏற்படும் ஒரு பலன். பகவானை துதி செய்வதற்காக சேவை செய்யும் பொழுது ஏற்படும் ஒரு இயற்கையான பலன்.
So the satisfaction of serving and pleasing the Lord is much greater than the satisfaction we get from material enjoyment of Svargaloka or earth planets.
எனவே பகவானது திருப்திக்காக அவரதுக்காக சேவை செய்து அதன் மூலமாக திருப்தி அடைவது தேவர்களை வணங்கி அதன் மூலமாக வெறும் தற்காலிகமான பலன்களின் மூலமாக கிடைக்கும் திருப்தியை விட மேன்மையானதாகும்.
And it is eternal, not temporary.
மேலும் இத்தகைய இன்பமானது நித்தியமானது.
So we have a difference between the worship of the devatas and worship of the Supreme Lord.
பகவானை முழுவதற்காகவே வணங்குவதற்கும் தேவர்களை வணங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது.
So how do we choose who to worship? We must have knowledge.
நாம் எவ்வாறாக இந்த தேவர்களுக்கு வேண்டும் அதற்கு ஞானம் தேவை.
Otherwise we cannot distinguish one from the other.
இல்லையெனில் ஞானம் இல்லையெனில் நாம் இதை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி பார்க்க முடியாது.
So how do we know what results the devatas will give and what results Krishna will give? We have to go to the scripture.
தேவதர்கள் என்ன பலனை கொடுப்பார்கள், கிருஷ்ணர் என்ன பலனை கொடுப்பார் என்பதை நாம் எவ்வாறு அறிய முடியும்? சாஸ்திரங்களின் அடிப்படையிலேயே.
This means we cannot carry out our worship independent of the scripture. We depend on scripture.
இதன் மூலமாக நாம் அறிய வேண்டியது என்னன்னு சாஸ்திரங்களின் அடிப்படை இல்லாமல் நாம் வணங்குவதற்கு இயலாத காரியம்.
So by proper understanding of scripture, then we can make proper choice.
எனவே சாஸ்திரங்களை சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் சரியான ஒரு முடிவை நிர்ணயிக்க
முடியும். Though there are many forms of the Supreme Lord, these forms have or display different amounts of power.
பகவான் பல்வேறு ரூபங்களில் தோன்றினாலும் இந்த ரூபங்கள் அனைத்திற்கும் வெவ்வேறு விகிதங்களில் சக்திகள் இருக்கின்றன.
So one who is intelligent will seek out the most powerful form of the Lord.
ஆகவே புத்திசாலியாக உள்ளவர் சக்தி வாய்ந்த பகவானது ரூபத்தையே தேர்ந்தெடுப்பார்.
So how do we know who is the most powerful? Again, we have to go to the scripture.
நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது எந்த ரூபத்திற்கு அதிக சக்தி உள்ளது என்பது இதை நாம் சாஸ்திரங்களின் அடிப்படையிலேயே அறிந்து
கொள்ளவில்லை. So in Srimad Bhagavatam we have a list of many different avatars of the Supreme Lord.
ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானது பல்வேறு அவதாரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது.
They are all worthy of worship because they are all Supreme Lord.
இவை அனைத்து இந்த அவதாரங்கள் அனைத்தும் வணங்குவதற்கு உரியவர்களே, ஏனெனில் இவர்கள் அனைவரும் பகவானது வெவ்வேறு ரூபத்தை.
Nevertheless, we see in the Srimad Bhagavatam that Krishna is designated as Swayam Bhagavan. He's put in a very special position.
எப்படி இருப்பினும் ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை மட்டுமே ஸ்வயம் பகவான் என்று விளக்கி ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்துள்ளது.
So what is that special position? He manifests more qualities than any of the other forms.
And the sirappana thagudhi enavenil Krishna ranavar matra avadharangalai vida adhiga alagil gunadhisayangalai velipaduthu.
And the purpose of the Srimad Bhagavatam is to glorify that form of Krishna.
Bhagavatam devai enavenil bhavanadhu bhavan krishnarade andha roopathai pugal paduvadaya.
Furthermore, the Bhagavatam states that in Kali Yuga, our present age, the solution for all the problems is to hear about Krishna.
மேலும் பாரதம் கூறுவதென்னில் இந்த கலியுகத்தில் நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்னவெனில் பகவான் கிருஷ்ணரது நாமங்களை உச்சரிப்பதே
என்பது. That is because Krishna, through his activities, displays all wonderful qualities.
இது ஏனெனில் கிருஷ்ணர் தனது லீலைகளின் மூலமாக தனது சக்திகளை வெகுவாக வெளிப்படுத்துகிறார்.
And all these wonderful qualities become attractive to the people. So therefore, recommendation in our present age is that everybody hear about the activities of Krishna and worship Krishna and chant the name of Krishna. These are all different types of bhakti. So here Krishna say you worship me and you come to me. So what is the worship? We can hear about Krishna. This is the type of worship. We can chant the name of Krishna. That is also a type of worship. So Bhagavatam also explains that in Kali Yuga that the process of worship will be chanting the name of Krishna, Nam Kirtan.
பாகவதம் மேலும் விளக்கி கூறுகின்றது, கலியுகத்தில் வழிபாடு முறை என்பது நாம சங்கீர்த்தனம், அதாவது பகவான் நாமங்களை.
Though there are many types of bhakti and different engagement of the senses, nevertheless, the best process for Kali Yuga is Nam Sankirtan.
வெவ்வேறு குலங்களை ஈடுபடுத்தி செய்யக்கூடிய வெவ்வேறு விதமான பக்தி முறைகள் இருப்பினும் இந்த கலியுகத்திற்கு உகந்த முறையானது ஹரிநாம சங்கீர்த்தனம்.
Therefore, when it says Madhya Janopi, Mom, the one who worships me comes to me, then what is the worship? In Kali Yuga, the worship is chanting the name of Krishna. By carrying out this worship of Krishna, chanting, then we can attain Krishna.
எனவே இவ்வாறாக ஜபம் செய்வதன் மூலமாக நான் கிருஷ்ணரை வழிபட்டு அவரை சென்றடைய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
So what is the value of attaining Krishna? It says one attains the devatas, or one attains the pitras, or one attains the bhutas, or one attains Krishna. So what does that mean?
கிருஷ்ணரை வணங்குவோர் கிருஷ்ணரை அடைகிறார், தேவர்களே வணங்குவோர்கள் தேவர்களே அடைகிறார் என்று கூறும்பொழுது அதனுடைய மதிப்பு என்ன?
So, if we attain the devata, that means we attain the particular planet of the devata we worship.
The devatai arivom endru kurumbodhu adanude pollai nanne andha devatai kuriya logathai kolathai sendru nam arivom.
And whatever the devata is enjoying, we can also enjoy.
Angu andha devatigal enna enna anubhavikkaralo avai anaithum namum anubhavikkalam.
So, when we say attaining Krishna, yes, we also attain the planet of Krishna.
Krishna, சென்றடையலாம் என்று கூறுவது அவர் இருப்பிடத்தை